الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد خاتم النبيين، إمام المجاهدين، حبيب رب العالمين، وعلى آله وأصحابه وأتباعه أجمعين، ومن استنهج منهجهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. للفقراء الذين أحصروا في سبيل الله لا يستطيعون ضربا في الأرض يحسبهم الجاهل أغنياء من التعفف، تعرفهم بسيماهم لا يسألون الناس إلحافا، وما تنفقوا من خير فإن الله به عليم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்பாளனுமாகிய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் அழகு பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். அனைத்து புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தானது. அவன் ஆதியந்தமில்லாதவன், இணை துணையற்றவன், தன்னிகரற்றவன், பரிசுத்தமானவன், வணக்கத்துக்குரியவன். அவனைத் தவிர வேறு யாரும் இல்லை என்று சாட்சி கூறுகின்றேன். அவனின் இறுதி தூதர் எங்கள் தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களின் குடும்பத்தவர்கள், தோழர்கள், அவர்களின் வழிமுறையை பின்பற்றி நடக்கக்கூடிய அனைத்து நன்மக்கள் மீதும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சதாவும் சலாத்தும் சலாமும் சொல்லி அருள்வானாக. அன்புள்ள அல்லாஹுவின் நல்லடியார்களே, கண்ணியமிக்க சகோதரர்களே, பெரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை பயந்து நடக்கும்படியும், அவன் ஏவியவற்றை எடுத்தும் விளக்கியவற்றை தவிர்ந்து வாழுமாறும் முதல் என்னையும் அடுத்து உங்களையும் அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். அன்பு சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் தூதர் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு சென்றதற்கு பிறகு அங்கே ஒரு மஸ்ஜிதை அமைத்தார்கள். அந்த மஸ்ஜிதிலே சில மாத காலம் பைத்துல் மக்திஸை நோக்கி தொழுதார்கள். பைத்துல் மக்திஸை சுமார் 16 மாத காலமாக நோக்கி தொழுதார்கள் என்று நாம் வரலாற்றிலே படிக்கக்கூடியதாக இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பைத்துல் மக்திஸை சுமார் 16 மாத காலமாக நோக்கி தொழுது கொண்டிருந்த வேளையிலே, அவர்களது கிபிலாவாக, தொழுகையின் திசையாக அல்லாஹ் காபத்துல்லாஹுவை மாற்றிக் கொடுத்தார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் அந்த கட்டளை பிரகாரம் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களுடன் அக்காலை இருந்த முஃமின்களும் தம்முடைய தொழுகையின் திசையை காபாவாக எடுத்துக் கொண்டார்கள். அப்பொழுது அல் மஸ்ஜிது நபவியிலே நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் முஸ்லிம்களும் ஒரு பக்கம் பைத்துல் மக்திஸை அதுவரை காலமும் தொழுது கொண்டிருந்தவர்களுக்கு சரியாக மறுபக்கம் திரும்ப வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டது. இப்போது ஆரம்பத்திலே பைத்துல் மக்திஸை நோக்கி தொழுது கொண்டிருந்த வேளையிலே இருந்த அல் மஸ்ஜிது நபவியின் சுவர் அவர்களுடைய கிபிலா காபத்துல்லாவாக ஆனதை தொடர்ந்து மஸ்ஜித் நபவியின் பின்சுவராக மாறிப்போய்விட்டது. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சுவருக்கு ஒரு வேலையை செய்யும் படிப்பணித்தார்கள். சஹாபிகளிடம் சொல்லி அந்த சுவருக்கு ஒரு தாழ்வாரத்தை ஏற்படுத்திக் கொண்டார்கள். அந்த தாழ்வாரத்துக்கு கீழே ஏழை முஹாஜிர்களும் விசேடமாக வேறு யார் யாரெல்லாம் மதீனாவுக்கு வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அங்கேயே தமக்கு வாழ்வை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார்களோ, அவர்களில் யார் யாருக்கு கஷ்டம் இருக்கின்றதோ அவர்களும் அங்கே தங்கிக் கொள்ளலாம் என்று ஒரு அனுமதியை வழங்கினார்கள். இதைத்தான் நாம் சுப்பா என்று அழைக்கின்றோம். திண்ணைத்தோழர்கள் என்று சொல்வோமே, அவர்கள் அங்கேதான் வாழ்ந்தார்கள். சுப்பா என்பது தாழ்வாரத்துக்குரிய அரபு பதம். சுப்பா, அஹ்லு சுப்பா, திண்ணைத்தோழர்கள் என்று சொல்வதை விட தாழ்வாரத்தோழர்கள் என்று சொல்வதுதான் மிக மிக சரியான அதற்குரிய அர்த்தமாக இருக்கிறது. அன்பு சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த சுப்பா தான் அல்லது அந்த தாழ்வாரம் தான், அதற்கு கீழே இருந்த திண்ணை தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய கற்றல் கற்பித்தல் நடவடிக்கைகளுக்காக வேண்டி ஏற்படுத்திக் கொண்ட ஆசிரியர் மாணவர் அமைப்பிலான ஒரு பிரதானமான ஆரம்பமான தளமாக அமைந்தது என்று வரலாற்றாசிரியர்கள் குறிப்பிடுவர். அன்பு சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, நபி அவர்களையும் முஸ்லிம்களையும் அன்று பொறுத்த மட்டில் அதுதான் நபி அவர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் உரிய ஒரே ஒரு கல்வி நிறுவனமாக இருந்தது, கல்வி நிலையமாக இருந்தது. அதை பாடசாலை என்று நோக்கினால் என்ன, பல்கலைக்கழகம் என்று நோக்கினால் என்ன, கல்லூரி என்று நோக்கினால் என்ன, அன்று இருந்த ஒரே ஒரு அவர்கள் கற்றல் கற்பித்தல் நடவடிக்கைகளில் ஆசிரியர் மாணவராக இருந்து செயற்படக்கூடிய பிரதானமான இடமாக அதுதான் இருந்தது. அன்பு சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்திலே இப்படியான ஒரு அனுமதியை கொடுத்ததை தொடர்ந்து சுமார் எவ்வேளையிலும் 70 குறையாத தோழர்கள் அங்கு இருந்ததாக வரலாற்றாசிரியர்கள் குறிப்பிடுகிறார்கள். சில வேளைகளில் 200-300 கூட அங்கிருப்பவர்களுடைய எண்ணிக்கை தாண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார்கள். இப்படி ஓரளவு குறிப்பிட்ட தொகையினர் நபி அவர்களிடமிருந்து இஸ்லாத்தின் போதனைகளை படித்துக் கொண்டும் ஏனையோருக்கு படித்துக் கொடுக்கும் பணியிலும் ஈடுபட்டுக் கொண்டிருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவர்களுக்கான பிரத்யேக ஒழுங்குகளையும் செய்து வைத்திருந்தார்கள். இவர்கள் தொழில் செய்ய மாட்டார்கள், கற்பித்தலிலேயே இருந்து கொண்டிருப்பார்கள். எனவே இவர்களுக்கு வாழ்வாதாரம் தேவை. குறைந்தபட்சம் அவர்களுடைய உணவு, அவர்களுடைய உடைக்கான தேவையை ஏற்படுத்த வேண்டும் என்பது நபி அவர்களுடைய ஒரு பொறுப்பாக இருந்தது. எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்களுக்காக வேண்டி சதக்காக்களை செய்யும்படியும் அவர்களுக்கு விருந்தோம்பல் செய்யும்படியும் சஹாபிகளை அவ்வப்போது பணிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். தன்னுடைய மகள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கும் கூட இந்த விஷயத்திலே ஆர்வம் ஊட்டக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். தன்னுடைய பேரன் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு பிறந்த வேளையிலே அவர்களுடைய தலைகளில் உள்ள முடியை திரைத்து அதனை நிறுத்தி தங்கமாகவோ வெள்ளியாகவோ ஒருவருக்கு சதக்கா கொடுக்க வேண்டும் என்ற கற்களையும் நிறைவேற்றும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மகளுக்கு சொன்னது இதுதான், அதனுடைய பெருமதியை நிறுத்தி அதனுடைய பெருமதியை கொண்டு போய் அந்த ஏழை முஹாஜிர்களும் ஏழையோரும் கற்பித்தலிலே ஈடுபட்டிருக்கக்கூடிய சுப்பாவில் இருக்கக்கூடியவர்களுக்கு கொடுத்து விட்டு வாழ்ந்துதான் சொல்லி வைத்தார்கள். அருமை சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, இப்படி கற்றலிலே ஈடுபட்டுக் கொண்டிருந்த சதாவும் கற்றலிலே ஈடுபட்டுக் கொண்டிருந்தார்கள். அவ்வப்போது ஜிஹாதுக்காக வேண்டி தேவைப்பட்டால் அந்நபி அவர்களுடைய அனுமதியோடு சென்று கொள்வார்கள். இப்படியான ஒரு வேலையை பார்த்துக் கொண்டிருந்தவர்களுக்கு நபி அவர்கள் பிரமாண்டமான ஏற்பாட்டை செய்து வைத்திருந்தார்கள். உணவுக்காக, உடைக்காக எந்த அளவுக்கு நபி அவர்களுடைய ஏற்பாடு இருந்ததென்றால், நபி அவர்களிடத்திலே அல்குர்ஆனை கற்று தேர்ந்த சுமார் 70 பிகரு மஹூனா என்ற நிகழ்ச்சியிலே கொல்லப்பட்டார்கள், சகிதாக்கப்பட்டார்கள் என்று படிக்கின்றோமே, அவர்களுக்கு முன் அதுவரை காலமும் அவர்கள் ஒரு சிறப்பான வேலையை செய்து வந்தார்கள். அந்த 70 காரிகளும் 70 அல்குர்ஆனை கற்று தேர்ந்த தேர்ச்சி பெற்றவர்களும் இந்த சுஃபாவில் இருக்கக்கூடிய தேர்தல்களுக்கு மக்களுக்கு இவர்கள் போய் அவர்களுடைய உணவு உடை விஷயங்களை கவனிப்பது அவர்களுடைய பிரதானமான ஒரு கடமையாக இருந்தது. இரவிலே அல்குர்ஆனை கற்பதிலும் ஏழையோருக்கு கற்றுக் கொடுப்பதிலும் ஈடுபட்டிருந்த இந்த சுமார் 70 அல்குர்ஆனிய தேர்ச்சி பெற்றவர்கள் பகல் நேரத்திலே தண்ணீர் கொண்டு போய் நபி அவர்களுடைய தண்ணிவானத்திலிருந்து கற்கக்கூடிய இந்த மாணவர்களுக்கு கொண்டு போய் கொடுப்பார்கள். மட்டுமல்ல சகோதரர்களே, அவர்கள் தண்ணீரை கொடுத்துவிட்டு நேரடியாக சென்று விறகு எடுத்து அந்த விறகை விற்று கிட்டக்கூடிய பணத்தை கொண்டு அவர்களுக்கு தேவையான உணவை வாங்கிக் கொண்டு வந்து அந்த நபி அவர்களுடைய சன்னிதானத்திலே தாழ்வாரத்தின் கீழ் இருந்து கற்கக்கூடிய அந்த மாணவர்களுக்கு தேவையானவற்றை கொடுத்து வந்தார்கள். நேரத்திலே ஒரு கயிற்றை கட்டி அந்த கயிற்றிலே தொங்கவிட்டு தேவையான நேரத்திலே இவர்கள் பறித்து சாப்பிட்டுக் கொள்ள வேண்டும், எடுத்து சாப்பிட்டுக் கொள்ள வேண்டும், இந்த எட்டாட்டுக்கு அனுமதி தாருங்கள் என்று கேட்ட வேளையிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கும் அனுமதி கொடுத்தார்கள். அந்த நேரத்திலிருந்து இந்த சுப்பாவிலே இருந்து கற்கக்கூடிய மாணவர் குலாத்துக்கு நபி அவர்களுடைய அந்த அனுமதியை தொடர்ந்து இரண்டு தூண்களுக்கு இடையில் அல் மஸ்ஜித் நபவி உள்ளே ஒரு கயிறு கட்டப்பட்டு பேரித்த பழம் அறுவடை காலத்திலே சஹாபிகள் கொண்டு வந்து இவர்களுக்காக வேண்டி பேரித்தும் குலைகளை தொங்க விடுவார்கள், இவர்கள் அதிலிருந்து சாப்பிடுவார்கள். எந்த அளவுக்கு நபி அவர்களுடைய ஏற்பாட்டின் உச்சகட்டம் இருந்ததென்றால் அவர்களை இந்த சமூகப்பட்டுள்ள தொங்கலைக்கப்பட்டுள்ள பேரித்தம் குலைகளுக்கு காவலாக நியமித்து வைத்திருந்தார்கள். அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நான் ஏன் இதனை பீடிகையாக இந்த நிகழ்விலிருந்து சொல்லுகின்றேன் என்றால், கற்றல் என்பதற்கு ஆசிரியர் மாணவராக இருந்து கற்றல் என்பதற்கு நபி அவர்கள் செய்திருந்த பிரமாண்டமான ஏற்பாடு இது. இதனைத் தொடர்ந்து இஸ்லாமிய சாம்ராஜ்யம் இங்கும் அங்குமாக பறந்து விருந்த வேளையில் தான் இந்த அமைப்பு இன்னும் விசாலமாக ஆகியது. கல்வி கூடம் என்றும் கலா நிலையம் என்றும் இஸ்லாமிய வரலாற்றிலே மாறக்கூடிய நிலையை இருக்கின்றோம். அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படி நபி அவர்கள் சஹாபிகளுக்கு முஸ்லிம்களுக்கு கல்வியை படிப்பவர்களுக்கு செய்த ஏற்பாடுகளை பின்வந்த சஹாபிகளோடு சேர்ந்த தாபிகளும் மேற்கொண்டார்கள். இதனை விடவும் உயர்வான ஏற்பாடுகளை அவர்களது காலத்து வசதிகளுக்கு ஏற்ப செய்து கொடுத்துக் கொண்டு வந்தார்கள். நபி அவர்கள் அங்கே ஒரு அதிபராக இருந்திருக்கிறார்கள், ஒரு ஆசிரியராக இருந்திருக்கிறார்கள். நபி அவர்கள் சொன்னார்கள், நான் ஒரு ஆசிரியனாகத்தான் அனுப்பப்பட்டிருக்கிறேன், இன்னமா பொய்ஸ்து முஅல்லிமா, நான் ஒரு அறிவு போதிப்பவனாக ஒரு ஆசானாகத்தான் அனுப்பப்பட்டிருக்கிறேன். சஹாபிகள் அந்த ஆசானை பற்றி சொல்லும் போது சொன்னார்கள், நபி அவர்களை இவ்வளவு அழகாக கற்பிக்கக்கூடிய ஒரு ஆசிரியரை நான் அவருக்கு முன்னும் கண்டதில்லை, அவர்களுக்கு பிறகும் கண்டதில்லை என்று சஹாபிகள் சொல்லும் அளவுக்கு, அவர்கள் சொல்லும் அளவுக்கு அவருடைய அந்த ஆசிரிய பணி நிறைவான ஒரு பணியாக அழகான பணியாக இருந்ததை வரலாற்றிலே நாம் உறுதிப்படுத்தப்பட்டு நாம் படிக்கின்றோம். அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த சுப்பா என்ற பாடசாலையை வைத்துக் கொண்டு ஒரு அதிபராக ஒரு ஆசிரியராக நபி அவர்கள் இருந்தது மட்டுமல்ல, மாணவர்களுக்கு தேவையான அனைத்தையும் ஏற்பாடு செய்யக்கூடிய ஒரு புரவராக இருந்திருக்கிறார்கள், ஒரு போசகராக இருந்திருக்கிறார்கள். அவர்களது கல்விக்கு தேவையானது, அவர்களது உணவுக்கு தேவையானது, அவர்களுடைய குடிப்புக்கு தேவையானது எல்லாவற்றையும் நபி அவர்கள் கவனித்து ஒரு தங்கி இருந்து படிக்கக்கூடிய, இன்று நாம் பார்க்கக்கூடிய மதரசா என்று சொல்லக்கூடிய அமைப்பு இருக்கிறது. மதரசா என்று சொன்னால் 24 மனுஷியாரமும் ஒரு இடத்திலே தங்கி இருந்து படிக்கிறார்களே, உணவும் கொடுக்கப்பட்டு தங்குமிடமும் கொடுக்கப்பட்டு படிக்கின்றார்களே, இந்த அமைப்பை நாம் அன்று படிக்கின்றோம் நபி அவர்களுடைய அல் மஸ்ஜித் நபவியிலே, நபி அவர்களுடைய காலத்திலே. அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதுதான் ஒரு பாடசாலையின் அத்திவாரம் எமக்குரிய முன்னுதாரணமாக இருக்கிறது. இந்த பாடசாலை என்று பேசுகின்றார்கள், ஹதீப் மிம்பருக்கு ஏறுவதாக இருந்தாலும் எம்முடைய பாடசாலை அபிவிருத்தியை பற்றி பேசுங்கள் என்று நமக்கெல்லாம் வந்து சொல்லிவிடுகிறார்கள். அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பாடசாலை என்றால் என்ன, நாம் அதனை முதலாவது என்ன என்று விளங்க வேண்டியிருக்கிறது. ஒரு கல்வி நிலையம் என்றால் என்ன, ஒரு கல்வி கூடம் என்றால் என்ன, நாம் என்ன விளங்கி வைத்திருக்கிறோம். பாடசாலை என்றால் எனக்கு என்ன விளக்கம் இருக்கிறது. நானும் படித்திருக்கிறேன், நீங்களும் படித்திருக்கிறீர்கள், எம்மிலுள்ள அனைவரும் பொதுவில் சொல்ல போனால் பாடசாலைக்கு சென்று வந்திருக்கிறோம். பாடசாலை என்றால் என்ன, அவருடைய பரிமாணம் என்ன, அவருடைய பிரமாணம் என்ன, நாம் என்ன தெரிந்து வைத்திருக்கிறோம். அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு ஆசிரியர், ஒரு மாணவர் தொகுதி அல்லது சில ஆசிரியர்கள் ஒரு அதிபருக்கு கீழே இருந்து மாணவர்களை நல்லவர்களாகவும் வல்லவர்களாகவும் உருவாக்குவதற்காக வேண்டி தேவையான திட்டத்துடன் கூடிய ஒரு கல்வி முறையை வடிவமைத்து அவர்களுக்கு போதித்து ஒரு சிறந்த நிலைக்கு நல்ல பிரஜைகளை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு செயற்படக்கூடிய நிலையங்கள் தான் அறிவு நிலையங்கள் என்று நாம் அடையாளப்படுத்தி இருக்கிறோம். உண்மைதான் சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த பாடசாலை இந்த பாடசாலையை அபிவிருத்தி செய்ய வேண்டும் என்று நாம் எல்லாம் கூடைமையோடு கொட்டியிருக்கின்றோமே, இந்த பாடசாலை எப்படி அபிவிருத்தி ஆகும்? இந்த பாடசாலை என்றால் என்ன? இந்த பாடசாலைக்குள் இருக்கக்கூடிய அங்கங்கள் என்னென்ன? ஒரு அதிபர் இருக்கிறார், ஆசிரியர்கள் இருக்கிறார்கள், அதிகாரத்து மீது ஒரு நிர்வாகம் இருக்கின்றது. அது அரசாங்கம் தழுவியதாக இருக்கலாம், அரசாங்கம் தழுவாத தனியார் ஏற்படுத்தப்பட்ட தனியாராக இருக்கலாம். மாணவர்கள் இருக்கிறார்கள், பெற்றோர்கள் இருக்கிறார்கள், நலன் விரும்பிகள் இருக்கிறார்கள். நீண்ட காலம் இருக்கக்கூடிய ஒரு பாடசாலையாக இருந்தால் முன்னை நாள் முன்ன முற்காலத்திலே கற்றுத் தெரிய மாணவர்களை பழைய மாணவர்கள் என்று சொல்வார்கள். அவர்களும் அதற்குள்ளே இல்லாவிட்டாலும் அதனோடு இருக்கிறார்கள். போராக்குறைக்கு பாடசாலையை அபிவிருத்தி சங்கம் என்றும் ஒன்று இருக்கிறது. சகோதரர்களே, இது எல்லாம் சேர்ந்ததுதான், பெற்றோர்களும் கூட சேர்ந்ததுதான். ஒரு பாடசாலையின் அங்கங்கள், ஒரு அதிபர் என்பவர் அந்த பாடசாலையை ஒரு வட்டமாக எடுத்துக் கொண்டால் அந்த பாடசாலை என்ற வட்டத்தினுடைய மையப்புள்ளியாக அதிபர் அந்த மையப்புள்ளி அதிபர் என்ற மையப்புள்ளியை வைத்துத்தான் பாடசாலை என்ற வட்டம் தீரப்படுகின்றது. அந்த வட்டத்தின் ஒரு பகுதிதான் மாணவர்கள், இன்னும் ஒரு பகுதி ஆசிரியர்கள், இன்னும் ஒரு பகுதி நலங்குரும்பிகள், இன்னும் ஒரு பகுதி பெற்றோர்கள், இன்னும் ஒரு பகுதி ஊழியர்கள். இப்படி ஒரு பாடசாலை என்பது ஒரு பகுதிக்குள்ளே அடைக்கப்பட்ட ஒரு வளாகத்துக்குள்ளே இருக்கி மூடப்பட்ட ஒரு கட்டமைப்பாக இருந்தாலும் அதனுடைய தொடர்பாடல் என்பது சமூகத்தோடு முழுக்க முழுக்க பின்னிப்பிணைந்தது, சமூகத்தோடு இணைந்தது பிணைந்தது, பிரிக்க முடியாதது. அதற்குள்ளே இருந்து வெளி தொடர்புகள் இருக்கின்றன. அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படி ஒரு பாடசாலையை நாம் பார்க்கின்றோம். அதனுடைய வடிவமைப்பு யதார்த்தத்தில் அப்படித்தான் இருக்கின்றது. இது ஆரோக்கியமானதும் கூட, இது பிரிக்கவும் முடியாது, இல்லாமலாக்கவும் முடியாது. அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதனை உயர்த்த வேண்டும், இதனை அபிவிருத்தி செய்ய வேண்டும், இது பின்னோக்கி செல்கிறது, நலிவுற்று போயிருக்கிறது என்று பேசி 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 இருப்பதனால் இந்த விதமான பயிரும் ஏற்படாது. என்ன செய்யலாம், யாரு செய்வது? என்ன செய்யலாம், யாரு செய்வது? ஒரு ஒரு பகுதி ஒரு காலம் இருந்தது சகோதரர்களே, ஒரு காலம் இருந்தது. சுமார் 25-30 ஆண்டுகளுக்கு முன் இருந்த ஒரு காலம் இருந்தது. நாட்டின் மூளை முடுக்கரில் உள்ள எந்த ஒரு பாடசாலைக்கு போனாலும் மிக பெரும்பாலும் அந்த பாடசாலையின் வளாகத்துக்குள்ளே நுழையும் போது நுழையக்கூடிய எல்லாருடைய பார்வையையும் ஈர்க்கக்கூடிய வகையிலே முழுத்தாக ஒரு வாக்கியம் பொறிக்கப்பட்டிருக்கும் மேலே, இது எங்கள் பாடசாலை. பழையவர்களுக்கு ஞாபகம் இருக்கும், நாம் எல்லாம் பால்ய பருவத்தில் இருக்கும் போது இந்த வாசகங்களை கண்டோம். எல்லாமே மாறிப்போய்விட்ட நாட்களிலே இந்த அந்த வாசகத்தை காண்பதே குதிரை கொம்பு சகோதரர்களே. இப்படி ஒரு வாசகம் பொறிக்கப்பட்டிருந்தது, இது எங்கள் பாடசாலை. நுழையக்கூடிய எல்லாரும் அதனை பார்த்தார்கள். வாசிக்கக்கூடிய அமைப்பிலே விரும்பியே இருந்தாமலோ அவருடைய கண் பார்வைக்கு அது சென்றதும் அவர் மனதாக வாசித்துக் கொள்வார். இது கருத்து செறி உள்ள ஒரு வாசகம், அழகான அர்த்தங்கள் உள்ள ஒரு வாசகம். காலையிலே அதிபர் உள்ளே நுழைகிறார், இது எங்கள் பாடசாலை. அவருக்கும் உள்ளத்திலே அது வேலை செய்ய வேண்டும். ஆசிரியர்கள் நுழைகிறார்கள், இது எங்கள் பாடசாலை. அது ஒவ்வொரு ஆசிரியருக்கும் அது வேலை செய்ய வேண்டும். மாணவன் நுழைகிறான், இது எங்கள் பாடசாலை. பெற்றான் ஒருவர் உள்ளே வருகிறான், இது எங்கள் பாடசாலை. நலன் விரும்பி உள்ளே வருகிறார், இது எங்கள் பாடசாலை. ஏதோ 30-40 ஆண்டுகளுக்கு முன் இந்த பாடசாலைக்குள்ளே வந்து கற்றிருக்கிறேன், இன்று நுழைகிறேன். பழைய மாணவன் பார்க்கிறான், இது எங்கள் பாடசாலை. சகோதரர்களே, இப்படி ஒரு வாசகம் பொறிக்கப்பட்டிருந்தது. அன்றிருந்த முன்னவர்கள் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அல்லாஹ் அவர்களுக்கு ரஹ்மத் செய்ய வேண்டும், ஆழமான நோக்கத்தோடு அந்த வார்த்தையை பொறுத்து வைத்திருந்தார்கள். எல்லாரும் உணர வேண்டும், இது எங்கள் பாடசாலை. இதனுடைய உயர்வு, இதனுடைய உயர்வும், இதனுடைய நலிவும், இதனுடைய வளர்ச்சியும், இதனுடைய உயர்ச்சியும், இதனுடைய வீழ்ச்சியும் அது என்னை பொறுத்தது, எங்களை பொறுத்தது, எங்களிலே தங்கி இருக்கிறது. இதுல எனக்கு உரிமை இருக்கிறது, இதுல எனக்கு பங்கேற்கும் உரிமை இருக்கிறது, இதுல எனக்கு கடமை இருக்கிறது, இதிலிருந்து நான் விலகிச் செல்ல முடியாது என்ற உணர்வை தரக்கூடிய ஒரு வார்த்தை. மட்டுமல்ல, இது தனி ஒருவருக்கு சொந்தமான பாடசாலை அல்ல, இது என் பாடசாலை அல்ல, இது எங்கள் பாடசாலை. அதிபர் நினைக்க வேண்டும், எனக்கு மட்டும் சொந்தமான பாடசாலை அல்ல, இது எங்கள் பாடசாலை. மாணவர்களுக்கும் இதிலே உரிமை இருக்கிறது, ஆசிரியர்களுக்கும் உரிமை இருக்கிறது. ஒவ்வொரு அரசாங்கம் எனக்கு உள்ளத்திலே என்ன வேண்டும், இது எங்கள் பாடசாலை, இது என் பாடசாலை அல்ல. மாணவன் ஒவ்வொருவரும் நினைக்க வேண்டும், இது எங்கள் பாடசாலை, இது என் பாடசாலை அல்ல. இந்த ஆழமான அர்த்தத்தோடு தான் அன்றிருந்த பெரிய மக்கள் நம்முடைய முன்னவர்கள் இந்த வாசகத்தை பொருத்தி வைத்திருந்தார்கள். அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த வாசகத்தின் பின்னுள்ள அர்த்தத்தையாவது நாம் இன்று படித்து உணர்வோம். பாடசாலையின் முன்னேற்றத்திற்கு அதிபரின் பங்களிப்பு, அவருடைய திறமையான நிர்வாகம், கட்டுக்கோப்பான செயல், நேர்த்தியான நிர்வாகம், இது மிக முக்கியமானது. நீதியான நிர்வாகம், சரியான நிர்வாகம், எவருக்கும் மசிந்து போகாத, எவருக்கும் விட்டுக் கொடுக்காத தேவையான நலிவு போக்கு கொண்ட, நலிவுத்தன்மை கொண்ட, மென்மைத்தன்மை கொண்ட ஒரு நிர்வாகம், பிளெக்சிபிளாக, அதாவது எதற்குமே விட்டுக் கொடுக்க மாட்டேன் என்று இல்லாமல் விட்டுக் கொடுக்க வேண்டிய நேரத்திலே விட்டுக் கொடுத்து, பிடிக்க வேண்டிய நேரத்திலே பிடித்து நடக்கக்கூடிய ஒரு திறமையான நிர்வாகம் ராஜபருடைய கையில் இருக்கிறது. அவரும் ஒரு நோஞ்சான், அவரிடத்திலும் வீரியம் இல்லை, அவரிடத்திலே வீச்சும் கிடையாது. இவர் போய் நிர்வாகத்தை பாரமெடுத்தால் பாடசாலையின் நிலைமை என்னதாக இருக்கும்? இவருடைய சொல்லை எவரும் கேட்பார்களா? இவருடைய பேச்சுக்கு எதுவும் மதிப்பு இருக்குமா? நபி அவர்கள் அப்படித்தான் ஆட்களை பார்த்து பொறுப்புகளை நியமித்தார்கள் என்பதை பற்றி கடந்த சில மாதங்களுக்கு முன் நாம் படித்திருக்கிறோம். எனவே அதிபரின் முக்கியம் பங்கு அங்கே பாடசாலையின் அபிவிருத்தியிலே தங்கியிருக்கிறது. ஆசிரியர்கள் எப்படி அங்கே அபிவிருத்தி செய்ய வேண்டும் என்று மறுபக்கத்தில் அவர்கள் யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறார்கள். கற்றுக் கொடுப்பது மிகப்பெரிய பங்களிப்பு, உண்மைதான். மாணவர்களை நல்லவர்களாக உருவாக்க வேண்டிய மற்றொரு பங்கும் அவர்களிடத்தில் இருக்கிறது. வெறும் நல்லவர்களாக, அறிவியலை நன்கு படித்தவர்களாக, துறைகளை நன்கு துறை போல கற்றவர்களாக மாத்திரம் அவர்களை வெளிக்கொண்டு வருவது ஆசிரியர்களுடைய பொறுப்பு அல்ல. வல்லவர்களாக அவர்களை உருவாக்கும் அதே வேளை நல்லவர்களாகவும் மாணவர்களிடத்தில் இருக்கக்கூடிய அறிவை, ஆளுமையை, விழுமியத்தை மென்மேலும் அபிவிருத்தி செய்து அவர்களை நல்ல குழந்தைகளாக உருவாக்க வேண்டிய பொறுப்பு அவர்களிடத்தில் இருக்கிறது. அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அங்கே ஒரு நிர்வாகம் இருக்கின்றது என்றால் அந்த நிர்வாகத்துக்கு ஒத்துப்போக வேண்டிய மற்றொரு கடமை ஆசிரியர்களுக்கு இருக்கிறது. ஒரு நிர்வாகத்தின் கீழே ஒரு பொது அமைப்பு இருக்கும், ஒரு பொது கட்டுப்பாடு இருக்கும், ஒரு பொது ஒழுங்கு இருக்கும். இதற்கு கட்டுப்பட்டு ஒழுகுவது ஆசிரியர்களுடைய கடமையாக இருக்கிறது. என்னுடைய நிலை இப்படித்தான், என்னுடைய மனோபாவம் இப்படித்தான், நான் இப்படித்தான் நடப்பேன் என்று பொது ஒழுங்குகளை மீறி நடப்பது ஒரு நல்லாசானுக்குரிய ஒரு பண்பு அல்ல. நிர்வாகத்தோடு அதிபருக்கு ஒத்துழைக்கக்கூடியவராக, இது ஒரு ஆசிரியருடைய பாடசாலையை அபிவிருத்தி செய்வதற்குரிய கடமையாக இருக்கிறது. மாணவர்கள் பாடசாலையை அபிவிருத்தி செய்ய வேண்டுமா, உயர்த்த வேண்டுமா, அவர்கள் செய்ய வேண்டிய முதன்மையானதும் தலையானதுமான கடமை நல்ல முறையில் படிக்க வேண்டும். நல்ல முறையில் படித்ததுதான் அவர்களுடைய தலையாய பாடசாலைக்கு செய்கின்ற முதன்மையான அபிவிருத்தி பணியாக இருக்கிறது. அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெற்றோர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் பாடசாலையை நன்கு போஷிக்க வேண்டி இருக்கிறது. பாடசாலையை அடிக்கடி சென்று பார்க்க வேண்டும், தன்னுடைய மகளுக்காக வேண்டும் என்பது தல்ல. அதுக்கப்பால் இந்த பாடசாலையிலே கற்கக்கூடிய ஆயிரம் ஆயிரம் மாணவர்களுக்காக, இந்த பாடசாலையிலே கற்பிக்கக்கூடிய நூற்றுக்கணக்கான ஆசிரியர்களுக்காக, இந்த பாடசாலையில் இருக்கக்கூடிய தேவைகளை நிவர்த்தி செய்வதற்காக என்னால் என்ன செய்ய முடியும்? என்னால் என் மகளுக்கு கற்றுக் கொடுப்பதற்கு ஆற்றவில்லை, அதனை இந்த ஆசிரியர்கள் செய்கிறார்கள். அவர்களுக்கு என்ன தேவை இருக்கிறது? இந்த கலாநிலையத்துக்கு என்ன தேவை இருக்கிறது? இந்த வகுப்பறைக்குள் என்ன தேவை இருக்கிறது? அரசாங்கம் தரவில்லை என்பதற்காக நான் அதனை செய்யாமல் இருக்க முடியாது. சகோதரர்களே, இப்படி ஒவ்வொரு பெற்றாலும் நினைக்க வேண்டும். பாடசாலையின் ஒழுங்குகளை அவர்கள் பின்பற்றி நடக்க வேண்டும். அது இவர் ஆசிரியர்களின் வழிகாட்டலை பெற்றோர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இது பாடசாலையின் அபிவிருத்திக்கு அவர்கள் செய்ய வேண்டிய திறமான பங்களிப்பு. பாடசாலைக்கு ஒரு நேரத்தில் குறிப்பிட்டு அழைக்கப்பட்டால் அந்த நேரத்துக்கு அவர் சென்றாக வேண்டும். ஒரு கூட்டத்துக்கு அழைக்கப்பட்டால் கட்டாயம் போக வேண்டும். இந்த நிலையை சகோதரர்களை பெற்றோர்கள் மாறுவார்கள் என்றால் நிச்சயமாக பாடசாலை அபிவிருத்தி அடையும். பழைய மாணவர்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கும் பாடசாலையிலே பங்கு இருக்கிறது. பழைய மாணவர்கள் ஒரு பாடசாலையின் மாபெரும் சக்தி, அவர்கள் அதனை மிகவும் தரமான ஒரு பாடசாலையாக ஆக்குவதற்கு அவர்கள் ஏற்கனவே அந்த பாடசாலையை கண்டு வந்தவர்கள் என்ற வகையிலே அவர்களுக்கு இன்னும் இன்னும் முடியுமாக இருக்கின்றது. அன்பு சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த அமைப்பில் பழைய மாணவர்கள் உதவக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். பழைய மாணவர் என்ற ஒரு அமைப்பை பற்றி பேசுவார்கள், அதனைத்தான் சொல்லும்படியும் எம்மிடத்திலே சொல்லுகிறார்கள். பழைய மாணவர் என்றால் இன்னும் பழைய மாணவர் என்ற அமைப்பு ஏன் இன்று பொதுவான ஒரு சிந்தனை இருக்கிறது? பழைய மாணவர் அமைப்பு பாடசாலையை அபிவிருத்தி செய்வதற்காக, பாடசாலையை அபிவிருத்தி செய்வதற்காக பழைய மாணவர் என்ற அமைப்பு என்பது சகோதரர்களே, அது ஒரு பகுதிதான். வெறும் பாடசாலையை அபிவிருத்தி செய்வதற்காக வேண்டி பழைய மாணவர் அமைப்பு ஒன்று தேவையில்லை. பாடசாலையின் அபிவிருத்தி மட்டுமல்ல, அந்த பாடசாலையிலே கற்றுச் சேர்ந்த பழைய மாணவர் அமைப்பிலே உறுப்பினராக இருக்கக்கூடிய ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட ஆளுமை மென்மேலும் வளர வேண்டும். அவருடைய அறிவு தரம் மென்மேலும் கூட வேண்டும். அவருடைய தக்குவம் அவருடைய இறையற்றமும் மென்மேலும் வளர வேண்டும் என்பதற்காக வேண்டிய ஒரு தங்கம் அந்த அமைப்பிலே தேவையில்லையா சகோதரர்களே? இது ஒரு பிழையான கருத்து. பழைய மாணவர் சங்கம் பழைய மாணவர் பாடசாலையை அபிவிருத்தி செய்வதற்கு என்பது முழுமையான ஒரு நோக்கம் அல்ல. இன்று எத்தனையோ சங்கங்கள் இருக்கின்றன, பழைய மாணவர் சங்கமும் இருக்கின்றது, எத்தனையோ பாடசாலைகளுக்கு உலகளாவிய ரீதியாக இருந்து கொண்டுதான் இருக்கிறது, மதரசாக்களுக்கு இருக்கின்றது. ஆனால் அவர்களிடத்திலே சில குறிப்பிட்ட குறிக்கோள்கள் இருக்கின்றன, அவர்களிடத்தில் அந்த குறிக்கோள்களுக்கு ஏற்ப வரையப்பட்ட திட்டங்கள் இருக்கின்றன. இந்த அடிப்படையில் செயல்பட வேண்டும் சகோதரர்களே. வெறுமனைய வருடத்திற்கொருக்காக ஏஜிஎம் அனுவல் ஜென்ரல் மீட்டிங் வருடாந்த பொதுக்கூட்டம் என்று கூப்பிட்டு பஞ்சாயத்தாரர்கள் தரவில்லை என்று சொல்லிவிட்டு பழைய மாணவர்களுடைய தொடர்பு அடுத்த வருடத்தோடு அந்த வருடத்தோடு முடிந்து அடுத்த வருடத்தில் ஒரு நாளோடு திரும்பி ஆரம்பிக்கப்படுவது, இதுவல்ல பழைய மாணவர் அமைப்பு. ஒரு தொடர்பு பாடசாலைக்கும் சமூகத்திற்கும் இருக்க வேண்டும் என்று நான் ஆரம்பத்தில் சொன்னேனே, இந்த நீண்ட தொடர்பு திருக்கமான பிணைப்பு பாடசாலைக்கு சமூகத்தோடு தேவைப்படுகின்றது. அந்த வகையில் தான் பழைய மாணவர்களை பார்க்க வேண்டும் பாடசாலை நிர்வாகங்கள். பழைய மாணவர்களை பாடசாலையோடு என்கேஜ் பண்ணி தொடர்பு படுத்தி ஈடுபடுத்தி வைக்க வேண்டும். வருடத்துக்கு ஒரு முறை கூப்பிட்டு விட்டவர்களை விடக்கூடிய ஏற்பாடு இருக்கக்கூடாது, திட்டங்கள் இருக்க வேண்டும். சகோதரர்கள், ஒரு காலம் இருந்தது, 10, 15, 20 ஆண்டுகளுக்கு முன்னால் காலம் வேறு வகையில் இருந்தது. காலம் மாறி, சமூகம் மாறி, திட்டங்கள் போக்குகள் மாறி, சிந்தனைகள் மாறி, இன்று சமூகம் வேறொரு வடிவத்தில் இருக்கின்றது. 10 கொள்கைகள் திட்டங்கள் அன்று 20, 25 ஆண்டுகளுக்கு முன் பழைய மாணவர் அமைப்பை எப்படி யோசித்தோமோ, எப்படி சித்தரித்தோமோ, எப்படி திட்டமிட்டோமோ அப்படி என்று நாம் யோசிக்க கூடாது. வேறு வகையில் யோசியுங்கள் கல்வியலாளர்களே, வேறு வகையில் யோசியுங்கள் மாணவர்களே, பழைய மாணவர்களே, வேறு வகையில் யோசியுங்கள் கல்வி சிந்தனையாளர்களே, பாடசாலை நிர்வாகிகளே, அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதே போல பாடசாலை அபிவிருத்தி சங்கம் இவர்களிடத்திலும் இதே பழைய திட்டங்கள் போக்குகள் பரிவர மாட்டார். இந்த காலத்திலே ஒரு சங்கத்துக்கு வரக்கூடியவன் ஒரு பழைய மாணவனாக இருந்தாலும் எனக்கு இந்த சங்கத்திலே மெம்பர்ஷிப் எடுப்பதனால் என்ன இருக்கின்றது என்று நான் யோசிக்கிறான். நான் பழைய மாணவர் சங்கத்துக்கு ஏன் போக வேண்டும்? நான் பாடசாலைக்கு அபிவிருத்திக்கு உதவ வேண்டும். நான் அலுவலகத்திலே போய் இந்த அருந்தினிடத்திலே 2 லட்சம் தள்ளி நான் இந்த பாடசாலைக்காக தருகிறேன், நான் இங்கே கற்ற ஒரு மாணவன் என்று சொன்னால் அவன் ஒரு பங்களிப்பு செய்கின்றானா இல்லையா? இந்த மாணவன் யோசிக்கிறான், நான் பாடசாலைக்கு உதவுகின்றேன், அதிபரிடத்திலே சொல்லிவிட்டு வருகிறான், உங்களுக்கு தேவையான இடத்திலே கேளுங்கள், உடலாலோ பொருளாலோ சிந்தனையாலோ நான் உதவி செய்கிறேன், அவன் உதவுகிறான். இவன் யோசிக்கிறான், எனக்கு ஏனப்பா இந்த பழைய மாணவர் அமைப்பு, ஏனப்பா நான் பழைய மாணவர் அமைப்பிலே மெம்பர்ஷிப் எடுக்க வேண்டும் என்று யோசிக்கிறான். சகோதரர்களை, சற்று சிந்தனை செய்து பாருங்கள், எனக்கு இந்த அமைப்பிலே சேருவதனால் ஏதும் ஆன்மீக ரீதியாக அல்லது நாகரீக ரீதியாக அல்லது இன்மைக்கோ மறுமைக்கோ ஏதும் பிரயோஜனம் இருக்கின்றதா? அந்த திட்டம் ஏதும் இந்த பழைய மாணவர் சங்கத்தை கூட்டுபவர்களிடத்தில் இருக்கின்றதா என்பதை கூட்டுபவர்கள் யோசிக்க வேண்டும். சகோதரர்களே, அனுபவத்தோடு பேசுகிறோம், வெறும் வேதாந்தமோ தத்துவமோ பேசவில்லை. அன்பர்களே, சகோதரர்களே, கல்வி மறுமலர்ச்சி என்பது அவருடைய அடிப்படை அங்கேதான் இருக்கிறது, பாடசாலையிலே தான் இருக்கிறது. இது ஒரு கூட்டு பொறுப்பு, அதில் பெற்றோர்களுக்கும் பங்கெடுக்கிறது, பாடசாலையை அபிவிருத்தி செய்வதிலே மாணவர்களுக்கும் இருக்கிறது, ஆசிரியர்களுக்கும் இருக்கிறது, அதிபருக்கும் இருக்கிறது. பெற்றோர்களை கூப்பிடுவது பாடசாலையின் ஏதோ ஒரு ஏதோ கட்டிடத்தை பூர்த்தி செய்து கொள்வதற்காக, ஏதோ ஒரு தேவையை, ஏதோ ஒரு ஏதோ பாடசாலையை நடக்கக்கூடாது என்று நடந்துவிட்டால் அது பற்றி அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதற்காக பெற்றோர்களை கூப்பிடுவது அகால ஒரு நடக்கக்கூடிய வேலைக்கு பெற்றோர்களை கூப்பிடுவது மட்டுமல்ல, பெற்றோர்களை பாடசாலையோடு தராவும் அவர்களை ஈடுபடுத்தி வைப்பதற்கான திட்டங்கள் தேவை. அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நான் அவன் தவறு வைத்து விட்டால், நடக்கக்கூடாத ஒரு வகையிலே அவன் நடந்து கொண்டால், அவன் செய்யக்கூடாத சமூக விரோத செயலந்தை செய்துவிட்டால், அந்த திட்டானை குறிப்பிட்டு என்ன வகையிலெல்லாம் ஒழுக்கம் சொல்லப்பட வேண்டுமோ சொல்லப்படுகிறது. அன்பு சகோதரர்களே, பாடசாலையிலே மாணவர்கள் எவரும் தவறு செய்துவிட்டால் அதுக்கு ஆசிரியர்களோ அதிபரோ பொறுப்பேற்பதில்லை. யாரும் குறை நினைக்க வேண்டாம். நிலைமை எப்படித்தான் இருக்கிறது? ஒரு நல்ல பெருபேறு எடுத்து விட்டான் என்றால் அதுக்கு பெற்றானுக்கும் எந்த சம்பந்தம் கிடையாது. எம்முடைய அதிபரின் திறமை, எம்முடைய ஆசிரியர்களின் திறமையான வழிகாட்டல், எம்முடைய பாடசாலை மாணவர் இப்படி முன்னேறி இருக்கிறார். அப்பொழுது நல்லதுக்கு உங்களுக்கு பெற்றோம் கிடையாது, நல்லதுக்கு உங்களுக்கு பெற்றோம் கிடையாது. கெட்டது நடந்து விட்டால் நாம் நல்ல முறையில் படிப்பிக்கிறோம், ஒழுக்கம் போதிக்கிறோம். பெற்றோர்கள் நீங்கள் பதினெட்டு மணித்தியாளர்கள் பிள்ளைகளை வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள், நீங்கள் தனதுக்கு பொறுப்பேற்க வேண்டும். சகோதரர்கள், என்ன நியாயம் இது? பெற்றோர்கள் எப்படி பங்களிப்பு செலுத்துவார்கள்? அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்வே நல்லடியார்களே, யாரும் குறை நினைக்க கூடாது. குறை சொல்லுவதற்கு அல்ல, குறைகளை கேட்பதற்கு மட்டுமல்ல, நம்மை நாம் திருத்திக் கொள்ள வேண்டும் என்று தாவடி பேசுகிறோம். யாரும் குறைகள் இல்லாதவர்கள் இல்லை, குறைகள் இல்லை. உங்களை விட நான் மிகவும் குறைவான குறை உள்ளவன் சகோதரர்களே. எம்முடைய குறைகளை எங்கே பேசுவது, யார் மத்தியில் பேசுவது, எனக்குள் தான் பேச வேண்டியிருக்கிறது. அன்பு சகோதரர்களே, எல்லாருக்கும் சமபங்கு இருக்க வேண்டும். நன்மை நடந்தாலும் எல்லாரும் சமபங்கு, தீமை நடந்தாலும் எல்லாரும் சமபங்கு. ஒரு ஆங்கிலத்திலே சொல்வார்கள், அவரை கருத்தை மட்டும் சொல்லிவிடுகிறேன், வெற்றிக்கு பல தந்தைகள் இருப்பார்களாம், வெற்றி என்பதற்கு பல தந்தைகள் இருப்பார்களாம், தோல்வி என்பது ஒரு அனாதை என்பார்கள். வெற்றி வந்துவிட்டால் ஆஹா, நான் தான் அதற்குரியால், நான் தான் அதற்கு இப்படி இப்படி செய்கிறேன், இப்படி வருவார்கள். அதுக்கு பல உரிமை கோருவார்கள் வெற்றிக்கு. ஆனால் தோல்வி வந்துவிட்டால், நடக்கக்கூடாது நடந்துவிட்டால், யாரும் அதற்கு பொறுப்பு இல்லை, அந்த தோல்வி ஒரு அனாதை என்று சொல்வார்கள். சகோதரர்களே, இப்படியான நிலைகள் மனோபாவம் மாற வேண்டும். அப்போதுதான் பாடசாலை வளரும், உயரும், அபிவிருத்தியடையும். விருத்தி காணும் சகோதரர்களே, கல்விக்கான ஒரு ஒரு செயற்பாட்டு திட்டம் ஒன்று தேவை. கல்வியை உயர்த்துவதற்கு, மாணவர்களை ஊக்குவிப்பதற்கு நம்மிடத்தில் என்ன திட்டங்கள் இருக்கின்றது? நம்மிடத்தில் என்ன என்ன திட்டங்களை வரைந்து வைத்துக் கொண்டு நாம் பெற்றோரை வாழ்ந்து கூப்பிடுகின்றோம், தலைமையினர்களை வாழ்ந்து கூப்பிடுகின்றோம். நம்மிடத்தில் என்ன திட்டம் இருக்கின்றது? குறைந்தது நாளைக்கு ஏதாவது திட்டம் இருக்கின்றதா நம்முடைய பாடசாலையை பற்றி? சகோதரர்களை, இந்த நிலையில் தான் நம்முடைய பாடசாலை நிர்வாகங்களும் பெற்றோர்களும் இருக்கின்றோம். பெற்றோர்களுக்கும் அறவே அக்கறை கிடையாது. அவர்களும் ஏதோ காணவென்று பாடசாலையிலே இடிவிழுந்தாலும் கூட அவர்களுக்கு அதை பற்றி எந்த சிந்தனையும் கிடையாது. அதை பற்றி அலட்டிக் கொள்ளவே மாட்டார்கள். தானுண்டு தன்பாலுண்டு மிகுந்த மனிதர்கள். யாருடைய நன்மையிலும் பங்கேற்க மாட்டார்கள், யாருடைய தீமையிலும் பங்கேற்க மாட்டார்கள். தானுண்டு தன்பாலுண்டு. அன்பு சகோதரர்களே, இந்த சுயநல போக்குகள் கூடாது. பாடசாலையிலே நின்று முன்றையும் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஏதோ ஏதோ சங்கங்கள், அமைப்புகள் என்று சொல்லிக்கொண்டு, அபிவிருத்தி சங்கம், பழைய மாணவர் என்று சொல்லிக்கொண்டு, அங்கே நிர்வாகத்துக்கு முரணான நடவடிக்கைகளை நாம் எடுக்கக்கூடாது. பாடசாலையிலே அதிபர் என்றவர் எல்லாரை விடவும் பொறுப்பு வாய்ந்தவர். அவர் நிர்வாகத்துக்கு பதில் சொல்ல வேண்டும், பெற்றோர்களுக்கு பதில் சொல்ல வேண்டும், ஆசிரியர்களுக்கு பதில் சொல்ல வேண்டும், மாணவர்களுக்கு பதில் சொல்ல வேண்டும், ஊர் ஜம்மிகளுக்கு பதில் சொல்ல வேண்டும். அப்படியான ஒரு பொறுப்பு வாய்ந்த கதிரையில் இருப்பவர் அதிபர். அவரிடத்திலே போய் ஏனோதானோ என்று தோலான் துருத்தி எல்லாம் போய் கேள்வி கேட்பது, இதுவெல்லாம் ஒரு அவமரியாத போக்கு, மட்டுமரியாதையற்ற தன்மை இந்த நிலையின்றி வந்திருக்கிறது. அதிபர்கள் சீராக பாடசாலையை நடத்த முடியாத ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டு இருக்கிறார்கள். இப்பொழுது எப்படி பாடசாலை அபிவிருத்தி அடையும்? பெற்றான் போய் அங்கே குறுக்கிடுகிறான், பாடசாலை அபிவிருத்தி தங்கத்தவன் அங்கே போய் குறுக்கிடுகிறான், தலைமானவன் போய் குறுக்கிடுகிறான். அந்த அதிபருடைய வேலையிலே அவரை பலப்படுத்துவதற்குத்தான், இந்த உண்மையை விலகிக் கொள்ளுங்கள், அதிபரின் வேலையிலே பொறுப்பிலே அவரை பலப்படுத்துவதற்குத்தான், ஒத்துழைப்பு கொடுப்பதற்குத்தான். இந்த சங்கங்களும் அமைப்புகளுமே தவிர அவரிடத்தில் போய் வேண்டாத கேள்விகளை கேட்பதற்கும், அவரை போட்டு குட்டி வைப்பதற்கும், அவருக்கு குட்டி வளர்க்கக்கூடிய அமைப்புக்கள், இந்த சிலரங்களிலே இந்த அமைப்புகளால் பாடசாலைகளை நடத்த முடியாத நிலை வந்திருக்கிறது. அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்வே நல்லடியார்களே, அங்கே அவருக்கு மதிப்பும் மரியாதையும் இருக்க வேண்டும். அவருக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய தன்மை எல்லாவிடத்திலும் வர வேண்டும், ஆசிரியர்களிடத்திலும் வர வேண்டும். அதே நேரத்திலே சுயநலங்களுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. நல்லது என்றாக்காக வேண்டி கூட சுயநலம் வந்துவிடக் கூடாது. சகோதரர்களே, இந்த உண்மையை ஞாபகத்திலே வையுங்கள். நல்லது என்பதற்காக வேண்டி நல்லது செய்ய போகிறோம், இதனால் யாருக்கும் தீங்கு செய்ய போகின்றோமா, இதனால் எவருக்காவது தீங்கு வருமா, இல்லவே இல்லை. நல்லதுக்காக சுயநலம் இதுவும் இஸ்லாத்திலே அனுமதிக்கப்படவில்லை. ஹுதைபியா அந்த உடன்படிக்கைக்கு முற்பட்ட நேரம் நபி அவர்களும் சஹாபிகளும் உம்ராவுக்காக வேண்டி வந்திருக்கிறார்கள். ஹுதைபியா இந்த இடத்தில் தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள். நாம் வந்திருப்பது உம்ராவுக்காகத்தான், நாம் யுத்தத்துக்கு அமரவில்லை என்ற செய்தியை சொல்வதற்கு ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நபி அவர்கள் மக்காவுக்கு அனுப்பி வைத்தார்கள். அங்கே சென்ற உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குறைசிகளோடு பேசினார்கள். நபி அவர்களுடைய செய்தியை சொன்னார்கள். வீட்டிலே திரும்பி வரும்போது குறைசிகள் சொன்னார்கள், உஸ்மானே உங்களுக்கு தவாப் செய்துவிட்டு போகலாமே, மக்காவுக்குள்ளே தான் வந்திருக்கிறீர்கள். நபி அவர்கள் எவரும் மக்காவுக்குள்ளே நுழைய விடாமல் தடுக்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இதை நடுவிலே இப்பொழுது உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், நபி அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் தவாப் செய்யும் வரைக்கும் நான் தவாப் செய்ய மாட்டேன் என்று சொல்லிவிட்டு அவர்கள் திரும்பி வந்து விட்டார்கள். சகோதரர்களை பல கருத்துணைகள் இந்த சம்பவத்திலே. ஒன்று, நபி அவர்களை அவர்கள் எவ்வளவு மதிக்கிறார்கள். இரண்டாவது, தான் போன வேளையில் தான் கண்ணும் கருத்துமாக இருக்கிறார்கள். நான் அனுப்பப்பட்டது முஸ்லிம்கள் இந்த நேரத்திலே வந்திருக்கும் செய்தியை சொல்வதற்கு, தவாப் செய்யும் வேளையோடு நான் அனுப்பப்படவில்லை. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு செய்திருந்தால் அது தப்பும் இல்லை சகோதரர்களே, அது தவாப் காபத்துல்லா. நல்ல வேலை தவாபம் கூட திறந்தாமல் நாம் அந்த காபத்துல்லாவை செய்வதற்கில்லை என்று படித்திருக்கிறோம். அந்த வேலையை செய்துவிட்டு வந்தால் என்ன நபி அவர்கள் குறை கண்டு விடுவார்களா என்று கூட அவர்கள் சிந்திக்கவில்லை. சொன்னார்கள், நான் வந்திருப்பது இந்த வேலைக்கு, நபி அவர்கள் தவாப் செய்யும் வரைக்கும் நான் தவாப் செய்ய மாட்டேன். சகோதரர்களே, அந்த நேரத்திலும் கூட நல்ல வேலைக்காக வேண்டியும் சுயநலத்தை அவர்கள் தேடவில்லை. என்னோடு வந்த அத்தனை பேரும் நபி அவர்களும் தவாப் செய்ய இடமில் அளிக்கப்படாமல் தடுத்து வைக்கப்பட்டிருக்க இந்த உஸ்மான் மாத்திரம் சுயநலத்தோடு நடந்து கொள்ளக்கூடாது. இந்த நிலை எல்லோருக்கும் வேண்டும் சகோதரர்களே. பாடசாலையில் ஒரு நல்ல வேலை செய்ய வேண்டும் என்பதற்காக என்னுடைய அரசியல் எங்கே கொண்டு போய் நிறுத்தக்கூடாது. பாடசாலையிலே ஒரு நல்ல வேலை செய்ய வேண்டும், அதனை தர உயர்த்த வேண்டும், அபிவிருத்தி செய்ய வேண்டும் என்பதற்காக என்னுடைய இயக்கத்தை கொண்டு போய் அங்கே நுழைக்கக்கூடாது. அங்கே ஒரு பொதுவான நிறுவனத்தை நாம் பார்க்க வேண்டும். அங்கே எல்லா இயக்கத்தை சேர்ந்தவர்களும் இருப்பார்கள், எந்த இயக்கத்திலும் இல்லாதவர்களும் இருப்பார்கள், பல்வேறு அரசியல் சக்திகளிலே ஈடுபடக்கூடியவர்கள் இருப்பார்கள், அரசியலுக்கும் தனக்கும் மலைக்கும் மதுவுக்கும் உள்ள தூரம் என்று இருப்பவர்களும் இருப்பார்கள். இது ஒரு பொதுவான நிறுவனம். எனக்கு என்ன 1000 கொள்கைகள் இருக்கலாம் அரசியல் ரீதியாக, நான் ஏதேதோ இஸ்லாமிய தர்ம இயக்கத்தில் இருக்கலாம், பள்ளிக்குள் வரும்போது மஸ்ஜிதுக்குள் வரும்போது எப்படி எனது தாவரத்தைகளை மஸ்ஜிதுக்குள் வெளியே காட்டிவிட்டு வருகின்றோமோ அதே போன்று தாரசாலைக்குள்ளே போகும்போது என்னுடைய அரசியலை கேட்டிலே வைத்துவிட்டு வெளியில் வைத்துவிட்டு செல்ல வேண்டும். என்னுடைய பால அமைப்பை, என்னுடைய இயக்கத்தை, என்னுடைய NGOவை எல்லாவற்றையும் தேசத்துக்கு வெளியே வைத்துவிட்டு செல்ல வேண்டும். இப்பொழுது நான் பாடசாலைக்கு அதனுடைய நேர்த்தியான நிர்வாகத்துக்கு, அதனுடைய கச்சிதமான நிர்வாகத்துக்கு முழுக்க ஒத்துழைக்கிறேன் சகோதரர்களே. அங்கே போய் என்னுடைய அரசியல் சிந்தனையை பேசுவதற்கும், அரசியல் செய்வதற்கும், என்னுடைய இயக்கத்தை கொண்டு போய் அங்கே போய் பயன் செய்வதற்கும், இது அந்த சகோதரர்களே ஒரு புது நிறுவனத்தில் நான் செய்யக்கூடிய பணி. அங்கிருந்து தான் உண்மையான பிரச்சனை ஆரம்பிக்கிறது. உன்னுடைய அரசியலுக்கு முரணானவன் அங்கே உனக்கு பாடசாலைகளை பிரச்சினை தருவான், பாடசாலை நிர்வாகத்தை பிரச்சினைக்குள்ளாக்குவான். உன்னுடைய இயக்கத்துக்கு முரணான கருத்துள்ள இயக்கத்தில் இருப்பவன் அங்கே அதிபரோடு மோதுவான். சகோதரர்களே, இங்கிருந்து தான் நம்முடைய பாடசாலைகளை முதல் நிறுத்த ஆரம்பித்திருக்கிறது. அவரவருடைய சுயநலத்துக்காக நல்லது செய்ய வேண்டும் என்பதற்காக சுயநலம் செய்ய போனவர்கள். நாம் என்ன தானே செய்ய போகிறோம், நாம் என்ன இஸ்லாத்தியத்தானே சொல்லப் போகிறோம், நாம் என்ன அரசியலை கொண்டு வந்து சேவை தானே செய்ய போகிறோம், உண்மை வாஸ்தவம் சகோதரர்களே. ஆனால் ஒரு பொதுநலன் நடக்கக்கூடிய இடத்திலே நம்முடைய ஒரு சிறிய சேவையை செய்ய போய் முழு அமைப்பையும் சின்ன சின்னமாக்கிவிட்டு சிதைத்து விட்டு வருவது இருக்கின்றது. அந்த சின்ன சேவையை செய்வதை விட பாடசாலையை அந்த தரத்திலேயே வைத்து விடுவது இருக்கின்றது. அதுதான் நீங்கள் பாடசாலைக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய அபிவிருத்தி பணி. அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த நிலைக்கு மாறுங்கள். நீண்ட நேரம் எடுத்து விட்டதற்காக மன்னிக்க வேண்டும் என பேசும்படி சொன்னார்கள். அதனால் தான் வேதனையோடு பேசுகின்றோம். அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த நிலைக்கு மாற வேண்டும். பொதுநலமிகளாக இருக்க வேண்டும், சுயநலமிகளாக ஒரு நல்ல நோக்கத்துக்கும் நாம் இருக்கக்கூடாது. பாடசாலை அபிவிருத்தி இப்படித்தான் பார்க்க வேண்டும், உயர்த்த வேண்டும். மாணவர்களோடு அவர்களுடைய கல்வி தரத்தை கூட்டுவதற்காக பாடசாலையில் திட்டமிடுவதை போல பாடசாலைக்கு வெளியிலிருந்து பெற்றோர்கள் ஒத்துழைத்து திட்டமிட்டு அந்த பாடசாலை நிர்வாகத்தோடு இயங்க வேண்டும், பழைய மாணவர்கள் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும், ஒவ்வொருவரும் தன்னால் முடியுமான அந்த பாடசாலைக்கு கொடுக்க வேண்டும். எனக்கும் இந்த பாடசாலைக்கும் இப்போது சம்பந்தம் இல்லை, இருக்கலாம், ஒரு காலத்திலே சம்பந்தம் இருந்தது, இன்றும் அதனை நான் பாடசாலையாக மதிக்கிறேன். என்னால் எனக்கு மாதாந்தம் 9,000 ரூபாய் தான் வருமானம், எனக்கு 9 ரூபாய் கொடுக்கலாம், நான் கொடுக்கிறேன். சகோதரர்களை எதில் நாம் இன்று எதில் நாம் பாடசாலையிலே பெற்று கல்வி இலவசம், நன்கு சிந்தித்து பாருங்கள். எம்முடைய கல்வி இலவசம், நாம் சொல்லக்கூடிய இளம் இலவசம், இந்த பக்திதனை நாம் என்ன கட்டிக் கொடுத்தோமா? எம்மில் எத்தனை பேர் இந்த பக்திக்கு கொடுத்திருக்கிறோம்? நாம் சொல்லக்கூடிய இளம் இலவசம், சகோதரர்களை போகட்டும், எல்லாவற்றையும் விடுங்கள், தன்னை மூடிவிட்டோம், கொண்டு போய் அடக்கப்படக்கூடிய இடமும் இலவசம். நம்முடைய வாழ்க்கையின் பொது வேலைகள் அத்தனையுமே எனக்கு இலவசமாக இருக்கக்கூடிய நேரத்திலே நான் அந்த பொது இடத்துக்கு ஒரு 10 ரூபாய் கொடுப்பதற்கு எனக்கு மக்கில்லை என்றால், சகோதரர்களே, சில வாடுகள் இருக்கின்றன, அங்கே கபருக்கும் நீங்கள் தோக்கண்ண வேண்டும். எப்படி காணி வாங்குகிறீர்களோ கதை கட்டுவதற்கு, எப்படி காணி வாங்குகிறீர்களோ மக்கிது கட்டுவதற்கு, எப்படி காணி வாங்குகிறீர்களோ வீடு கட்டுவதற்கு, எப்படி காணி வாங்குகிறீர்களோ மகனுக்கும் மகனுக்கும் வீடு கட்டுவதற்கு, உங்களுடைய கபருக்கும் நீங்கள் காணி வாங்கியாக வேண்டும், அந்த துண்டை வாங்கியாக வேண்டும், அந்த 6 துண்டை நீங்கள் வாங்கியாக வேண்டும். இன்றும் சில நாடுகளில் இருக்கின்றன, அந்த நிலையிலிருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாத்து வைத்திருக்கிறார். இதற்கு சுக்குர், இதற்கு நன்றி. இவ்வளவையும் பொது விஷயங்களிலே நான் பொதுவாக ஃப்ரீயாக இலவசமாக அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன், நான் என்னுடைய கையால் எவ்வளவு கொடுக்கிறேன்? சகோதரர்கள், இவ்வளவு ஃப்ரீயாக அனுபவித்துக் கொண்டு நான் கொடுப்பது என்னுடைய தன்னாக மட்டுமல்ல, என்னுடைய கடமை என்பதை உணர வேண்டும். இது சுண்ணத் அல்ல, கட்டாயம் செய்ய வேண்டும் என்று நாம் ஒவ்வொருவரும் உணர வேண்டும். சகோதரர்களே, இந்த நிலையை நாம் ஏற்படுத்த வேண்டும். அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்வினுடையார்களே, எம்முடைய முன்னோர்களே அல்லாஹ்வுக்காக ரஹ்மத் செய்ய வேண்டும். அன்று அவர்கள் மஸ்ஜிதுக்கு காணி கொடுத்திராவிட்டால், அன்று அவர்கள் மக்பராவுக்கு ஒரு காணி கொடுத்திராவிட்டால், நம்முடைய பொது நிலைமை எப்படி இருக்கும்? அன்று அவர்கள் காலத்தை காணி கொடுத்திராவிட்டால், இன்று 2-3 ஏக்கர்கள் மக்பரா ஒன்றை நாம் வாழக்கூடிய இடத்திலே தேட முடியுமா? அமைப்பதற்கு ஒரு காணியை பெற்றுக் கொள்ள முடியுமா? அன்று அவர்கள் தூர நோக்கோடு யோசித்தார்கள், நான் ஏன் அடுத்த பரம்பரைக்காக யோசித்து நம்மால் ஒரு 10 ரூபாய் கொடுப்பதற்கு நாம் முன்வரக்கூடாது? அனைத்தையும் இலவசமாக அனுபவித்துக் கொண்டு ஒரு சுயநல கும்பல்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமே, நம்முடைய பாடசாலை, நம்முடைய மஸ்ஜித், இந்த உணர்வு வர வேண்டும். சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே தான் நமக்கு பொருளிலே பரக்கத்தை வைத்திருக்கிறார். எனவே சகோதரர்களே, இதில் பேசியவை எல்லாம் எதற்காக? முதலில் மற்றவர்கள், அடுத்ததாக உங்களுக்கு தவறுகள் தப்புகள் எல்லாம் நான் திருத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி இதனை சொல்லுகிறோம். இப்படித்தான் ஒரு பாடசாலையின் முன்னேற்றத்தை காணவேண்டி இருக்கிறது. நிறைய விடயங்கள் பேசலாம் சகோதரர்களே, ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலே பேசுவோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருடைய கண்களையும் அறிவு கண்களாக திறந்து வைப்பானாக. நாம் அனைவரும் எப்படி சுகங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோமோ, அடுத்தவர்களுக்கும் அனுபவிக்க செய்யக்கூடிய மனோபாவத்தை மக்களே அல்லாஹ் திறந்து விரித்து வைப்பானாக. இலவசமாக அனுபவித்துக் கொண்டிருப்பது போல உன்னுடைய பாதையை வாரி கொடுப்பதற்கும் நம்முடைய மனங்களை திறந்து அளத்திறந்து வை ரஹ்மானே. எம்முடைய எல்லா செயல்களையும் ஏற்றுக்கொள் ரஹ்மானே. எங்கேயும் பொதுநலமிகராக வாழக்கூடியவர்களாக என்னை மாற்றி அதே நிலையிலேயே நம்மை மரணிக்க செய்ய அல்லாஹ். யா ரஹ்மான் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.